ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இளையோர் அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்க மத்திய அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுதந்திர இந்தியாவை ஒன்றுபடுத்தியதில் பல்வேறு சமஸ்தானங்களை இணைத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பெரும் பங்காற்றினார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். 2047 உலகின் முதல் பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை வழங்கும் வகையில் 30 டன் மருந்து பொருட்களை இந்தியா 2வது கட்டமாக அனுப்பியுள்ளது. ஆஸ்திரேலிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளையோருக்கு நிரந்தர அரசு வேலை வழங்க மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பல்வேறு மத்திய அரசு துறைகளில் தேர்வு செய்யப்பட்ட 51,000 பேருக்கு இன்று அவர் காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றினார். இளையோர் அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 40 இடங்களில் இது தொடர்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் இதில் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கினர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு 150 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான ஆட்சியில் நாடு விரைவான முன்னேற்றத்தை கண்டு வருவதாக தெரிவித்தார்.
இந்த வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறையான பிரதமர் அவர்களுடைய ஆட்சியில 11 ஆண்டுகள் எவ்வளவு வேகமாக இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு தேசிய ஹைவேக்கள், 8 லைன், 10 லைன், 12 லைன்கள், அதிநவீன எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இண்டஸ்ட்ரியல் காரிடர்கள், விமான நிலையங்களினுடைய விரிவாக்கம், ரயில் போக்குவரத்துல இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான ஒரு டெக்னாலஜியை கொடுத்திருக்குன்னா அது இந்தியா ரயில் தான். அனைத்து துறைகளிலுமே இன்றைக்கு மிக வேகமாக நம்முடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம்.
சந்திரயான் 3 மூலமாக உலக அரங்கில் இந்தியாவின் சிறப்பு எதிரொலித்து வருவதாக மத்திய அமைச்சர் கூறினார். 2047 உலகின் முதல் பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என்றும் திரு எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்தார்.
சந்திராயன் 3 எந்த நாடு கூட சவுத் போலுக்கு போக முடியல. ஆனா முதல் முறையாக சவுத் போல்ல சந்திராயன் 3 போன ஒரே நாடு நம்மளுடைய நாடு, பாரத நாடு. எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கோம். உலகத்திலேயே 5வது பொருளாதார நாடு. இன்றைக்கு 2014 முன்னாடி நம்ம 10வது இடத்துல இருந்தோம். இன்றைக்கு 10 வருடத்திற்குள்ள 5வது பொருளாதார நாடாக இருக்கிறோம். 2027 3வது பொருளாதார நாடாக, 2047 1வது பொருளாதார நாடாக விளங்குவதற்கான பணிகளை அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது.
கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி 191 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் வகையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மாவும், திருச்சியில் சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியனும் பணி நியமன ஆணைகளை வழங்கினர். 9வது ஆயுர்வேத தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொள்ள ஆயுர்வேதம் பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். தன்வந்திரி ஜெயந்தியையொட்டி இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும், ஆரோக்கியத்தை பேணுவதில் ஆயுர்வேதம் முக்கிய பங்கு வகிப்பதை உலக மக்கள் உணர்ந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தன்வந்திரி ஜெயந்தி அனைவருக்கும் வளத்தையும் சிறப்பையும் தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைவரும் நலமும் வளமும் ஆரோக்கியமும் பெற வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் 12,850 கோடி ரூபாய் மதிப்பிலான சுகாதாரத்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3rd முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 3,50,000 வீடுகள் பயன். இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென 2,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம். நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி 6%, பிளாட்டினத்திற்கான சுங்கவரி 6.4% குறைப்பு. உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம், கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு. வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம். எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய 109 புதிய ரகங்கள் அறிமுகம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
பல்வேறு சமஸ்தானங்களை இணைத்து சுதந்திர இந்தியாவை ஒன்றுபடுத்தியதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு ஈடு இணையற்றது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒற்றுமைக்கான ஓட்டத்தை புதுதில்லியில் இன்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, வளர்ச்சியடைந்த பாரதம் எனும் இலக்கை நோக்கி பயணிப்பதில் ஒரு அங்கமாக இந்த ஒற்றுமைக்கான ஓட்டம் விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிறப்பை உலகிற்கு கூறும் வகையில் குஜராத்தில் அவருக்கு மிக உயரமான சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையில் ஒற்றுமைக்கான ஓட்டம் நடத்தப்பட்டதாகவும், தீபாவளி அன்று நடைபெறவிருந்த நிகழ்வு இன்று நடத்தப்பட்டதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு மன்சுக் மாண்டவியா, திரு மனோகர்லால் கட்டார், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான கடல்சார் கூட்டு பயிற்சி இன்று நிறைவடைகிறது. இரு நாடுகளைச் சேர்ந்த கடற்படையினர் பங்கேற்ற சிம்பெக்ஸ் எனப்படும் இப்பயிற்சியானது விசாகப்பட்டினத்தில் கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சியர்கள் அம்மாவட்டத்திற்கான பட்டியலை வெளியிட்டனர். தலைநகர் தில்லியில் காற்று மாசின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இன்று காலை தில்லியில் காற்றின் தரக்குறியீடு 271 இருந்தது என்று அந்த வாரியம் குறிப்பிட்டுள்ளது. தில்லியின் பல பகுதிகளில் இன்று புகை மூட்டம் அதிகம் இருந்ததாகவும், பாவனா பகுதியில் காற்றின் தரக்குறியீடு அதிகபட்சமாக 325 இருந்தது என்றும் அந்த வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் இன்று மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். எல்லைப்பகுதியில் நேற்று ராணுவ ஆம்புலன்ஸ் மீது சில தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை அடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 1 தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன் தொடர்ச்சியாக இன்று அக்னூர் பகுதியில் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கையில் இந்த 2 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை வழங்கும் வகையில் 30 டன் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது. இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா வழங்கி வரும் ஆதரவு தொடரும் என்றும், தற்போது 2வது கட்டமாக 30 டன் மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 22ஆம் தேதியன்று 30 டன் மருந்து பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை இந்தியா முதல்கட்டமாக அனுப்பியது. பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணப் பணிகள் முகமை மூலமாக இம்மருந்து பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. கேரளாவின் காசர்கோட் மாவட்டத்தில் கோவில் அருகே நேரிட்ட வெடி விபத்தில் 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நீலேஸ்வரம் என்னும் இடத்தில் உள்ள கோவிலில் நடைபெற்ற விழாவில் வான வேடிக்கைக்காக பட்டாசுகள் வைக்கப்பட்டிருந்த அறையில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிட்னியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் இக்கினா சைகோவை வென்றார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டி ஜெர்மனியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியா சார்பில் சதீஷ்குமார், கருணாகரன், மால்விகா பன்சோத், ஆயுஷ் ஷெட்டி, சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். சத்தீஷ்கர் அணிக்கு எதிரான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஃபாலோ ஆனை பெற்று ஆடிவரும் தமிழக அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. கோவையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழகம் முதல் இன்னிங்ஸில் 259 ரன்னும், சத்தீஷ்கர் அணி 500 ரன்னும் எடுத்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர் அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்க மத்திய அரசு உறுதி கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுதந்திர இந்தியாவை ஒன்றுபடுத்தியதில் பல்வேறு சமஸ்தானங்களை இணைத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் பெரும் பங்காற்றினார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். 2047 உலகின் முதல் பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை வழங்கும் வகையில் 30 டன் மருந்து பொருட்களை இந்தியா 2வது கட்டமாக அனுப்பியுள்ளது. ஆஸ்திரேலிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.